SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
சில வாரங்களாக பிளாஸ்டிக் அரிசி குறித்து பல காணொளிகளும் செய்திகளும் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் உண்மை இல்லை என்பதை அறிவுபூர்வமாக விளக்கும் ஒரு காணொளியை நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார். அதனை வெளியிட்டிருந்தவர் பிரேமானந்த் சேதுராஜன். அந்த காணொளியை பார்த்த பின்னர் தான் லெட்ஸ் மேக் என்ஜினியரிங் சிம்பிள் என்ற ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல், அத்துடன் LMES அகாடமி ஆகியவற்றையும் இவர் நிறுவியிருக்கிறார் என்று அறிந்து கொண்டேன். அதனை மற்றவர்களும் அறிய வேண்டும் என்ற நோக்குடன் பிரேமானந்த் சேதுராஜனை நேர்கண்டு உரையாடினேன். வணக்கம் பிரேமானந்த் சேதுராஜன்.
வணக்கம்.
உங்களது செயற்பாடுகள் பற்றி பேசும் முன் எமது நேர்களுக்காக உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன்.
நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து திணைக்குளம் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தேன். என்னோட படிச்சு முடிச்சது எல்லாமே வந்து அங்க உள்ள ரூரல் ஸ்கூல்ல தான் படிச்சேன், தமிழ் வழியில 12ஆம் வகுப்பு வர. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுவும் ராமநாதபுரத்துலதான் படிச்சேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலாக எல்லாரும் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஐடி கம்பெனில வேலை, முதல் 2 வருஷம் அங்க வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அமெரிக்கா போறதுக்காக. அமெரிக்கால போயிட்டு அங்க ஒரு 3 இயர்ஸ் ஐடி கம்பெனிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் ராக்வெல் காலின்ஸ் ஒரு கம்பெனில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட மேஜர் ஏரியா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிளைட் எவ்வளவு உயரத்துல பறந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ல நான் வந்து டிசைன் அண்ட் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ராக்வெல் காலின்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாசாவோட ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 1 இயர் பேக் வந்து நான் நாசா ப்ராஜெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மீன்வைல் எனக்கு வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பேஷன். சின்ன வயசுல இருந்து நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம ஊர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த அளவு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, எதையுமே வந்து செயல்முறையா கற்றுக் கொடுக்காம பசங்க வந்து பிளாக் போர்ட்லயே படிச்சு தியரிஸா படிச்சதுனால இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பசங்களுக்கு வந்து எஃபெக்டிவா புரியறது இல்ல. மார்க் பின்னாடியே பசங்க ஓடிட்டு இருக்காங்க. நானும் அதே மாதிரி பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு அதை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. பட் எனக்கு சரியான கைடன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய டீச்சர்ஸ் கூட பாத்தீங்கன்னா அதே சிஸ்டம்ல படிச்சுட்டு வந்ததுனால அவங்களும் வந்து ஒரு எஃபெக்டிவான டீச்சிங் மெத்தாலஜி யூஸ் பண்றது கிடையாது. அண்ட் நானும் இன்ஜினியரிங் முடிச்சு வேலைக்கு ஜாயின் பண்ற வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன். அப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் யூஎஸ்ல போயிட்டு அந்த ரியல் டைம் எக்ஸ்போஷர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் வந்து இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அப்பதான் வந்து என்னோட செகண்ட் லேர்னிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைம்ல தான் நான் வந்து ஒரு சயின்ஸையோ டெக்னாலஜியோ வந்து நல்லா புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சேன். அந்த விஷயத்த வந்து எப்படியாவது நான் வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல சொல்லணும், ஏன்னா டீச்சிங் என்னோட பேஷன்ங்கிறதுனால ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் சொல்லணும் அப்படின்னு வந்து எனக்கு ஆர்வம். பட் நான் அங்க இருந்ததுனால என் கண்ணு முன்னாடி இருந்த ஒரே மீடியம் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியம். ஸோ அந்த சோசியல் மீடியம்ல நான் வந்து 2.5 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு முதல் வீடியோ நான் போட்டேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஏன் நம்மளோட சிஸ்டம் இப்படி இருக்கு அண்ட் ஏன் நம்ம ஊர்ல இன்னோவேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அங்கேயே 1.5 வருஷத்துக்கு மேல நான் வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 1.5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வரவேற்பு கிடைச்சது. ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அண்ட் இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடாலஜியாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு வந்து எனக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. அதனாலதான் வந்து நான் இன்டர்நெட் ஆக்சஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்தது. ஸோ என்னை பொறுத்தல வந்து இது ரூரல் ஏரியாவுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னோட ஆர்வம். ஸோ அதனால இது எப்படியாவது நேரடியாக வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்து நான் அங்கே பார்த்துட்டு இருந்த வேலையை கூட விட்டுட்டு நான் இந்தியா வந்தேன். இந்தியா வந்துட்டு இப்போ 1 இயர் ஆகுது. ஸோ இப்போ வந்து நேரடியாக போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோ ரூரல் ஸ்கூல்ஸோ இல்லை பிரைவேட் ஸ்கூல்ஸோ போயிட்டு எங்களோட டீச்சிங் மெத்தடாலஜிஸ் வழியாக வந்து பசங்களுக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் நிறைய வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 1 இயர் நான் இப்போ இந்தியாவில் தான் இருக்கேன்.
அமெரிக்காவிலே நல்ல வேலையிலே நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதை விட்டு விட்டு இந்தியாவிற்கு வந்து எப்படி சமாளித்தீர்கள்? அது முக்கியமாக குடும்பத்தினரிடம் வந்து எப்படி தப்பிக்கொண்டீர்கள்?
இனிஷியலா கொஞ்சம் அந்த கவலை இருந்தது அவங்களுக்கு. 10 வருஷமா ஒரு விஷயத்த வேலை பார்த்துட்டு நல்ல பொசிஷன் போயிட்டு திடீர்னு இதை விட்டு வந்து இப்படி வந்து இருக்கானே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே, சமுதாயத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சில நியூஸ் பேப்பர் எல்லாம் வர்றப்போ அவங்களே இதை படிக்கிறப்போ ஓகே, தே ஃபீல் ஓகே, சமுதாயத்துல நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வாங்கின அப்போ சம்பாதிச்ச அளவுக்கு பெருசா சம்பாதிக்கலைனாலும் வந்து ஏதோ நல்ல விஷயத்தை நோக்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறப்போ அவங்களுக்கு இப்ப சந்தோஷம் தான். ஆரம்பத்துல வந்து அப்போ ஏற்படுற ரெசிஸ்டன்ஸ் வீட்லயும் சரி நண்பர்களும் சரி, ஏன் இது தேவையில்லாம, ஏன்னா நல்ல லைஃப் செட்டில்டான லைஃப் எதுக்கு தேவையில்லாம இது பண்ணணும் அப்படின்னு ஃபீட்பேக் வந்துட்டு தான் இருந்தது. என்னன்னா அதையும் தாண்டி வந்து பேஷன் அப்படிங்கிற விஷயம் தான் என்னை ட்ரைவ் பண்ணது. மோர் ஓவர் வந்து பினான்சியலா வந்து ஐ தாட் ஐ கேன் மேனேஜ், என்ன சொல்றது, நான் ஒரு 7-8 வருஷம் அங்க இருந்ததுனால வந்து ஒரு இனிஷியலா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது வேலை பார்த்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதையும் பண்றதுக்கு எனக்கு சரியா இருக்கும்னு நான் நினைச்சேன். 1 வருஷமோ 2 வருஷமோ நான் மேனேஜ் பண்ண முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கான்பிடன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அது ரெவன்யூ மாடலாகவும் சேர்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிரைவேட் ஸ்கூலை பொறுத்தளவு வந்து ரெவன்யூ மாடல் வைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றது வந்து இந்த ரூரல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இலவசமாகவே ஸ்பான்சர்ஸ் வச்சுட்டோ இல்லை நாங்களே சேர்ந்து வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபினான்சியல் வைஸ் கேட்டீங்கன்னா ஐ எம் ஓகே.
சரி, பாடசாலைகளுடன் நீங்கள் செய்கின்ற செயற்திட்டம் இது குறித்து சற்று விரிவாக என்ன செய்கிறீர்கள் என்று விளக்குங்களேன்.
இப்ப வந்து அறிவியலை பொறுத்தளவு வந்து நம்மளை சுத்தி உள்ளது எல்லாமே அறிவியல் தான் இல்லையா. இப்ப வந்து இப்போ வீட்டை விட்டு நீங்க வெளியே வர்றீங்க, வீட்டை கதவு திறந்துட்டு வெளியே வர்றீங்க அப்படின்னா நம்ம கவனிக்காத நிறைய விஷயங்கள் இருக்கும். கதவு திறக்கிறப்போ எப்பவுமே அந்த கதவோட துடி இருக்கிறது வந்து எப்பவுமே ஒரு எண்ட்ல இருக்கும். ஏன் அது ஒரு எண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதுக்கு பின்னாடி டார்க் அல்லது திருப்பு விசை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. வெளியே வந்து நீங்க ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு, அந்த வாட்டர் டேங்கோட கலர் வந்து கருப்பா இருக்கு. ஏன் அது கருப்பா இருக்கு? சூரிய ஒளி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு சூரிய ஒளி உள்ள விடாது, சூரிய ஒளி உள்ள போச்சுன்னா பாசி வளர ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் கூட தெரியறது இல்ல. பசங்களுக்கு வந்து இப்ப டார்க் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பிளாக் போர்டில் எழுதி திருப்பு விசைன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்து சொல்றாங்களே தவிர அவங்க வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்றதே கிடையாது. அதே மாதிரி நாங்க என்ன பண்ணிட்டு எங்களோட மெயின் மோட்டோ என்னன்னா பசங்களுக்கு வந்து ரியல் டைமா எந்தெந்த விஷயங்கள் சயின்ஸ் டெக்னாலஜில இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸையும் பசங்களை செய்ய வைப்போம். அஸ் வெல் அஸ் இந்த பிக் பேங் ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய வந்து நீங்க ஒரு மேஜிக் ஷோ கூட்டு போறீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த மேஜிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு அவ்வளவு ரொம்ப ஆர்வமா இருக்கும். வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு பார்க்கணும் கூட ஆசைப்படும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அறிவியல்னு எடுத்துட்டீங்கன்னா அறிவியல் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு குழந்தைங்களை எக்ஸைட் பண்ற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சு பசங்களுக்குள்ள அறிவியல் மேல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதா இந்த பிக் பேங். நீங்க அந்த எங்களுடைய வீடியோக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, பிக் பேங் வீடியோக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து பெரிய பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸா பண்ணி பசங்களுக்கு வந்து ஆர்வத்தை உண்டு பண்ணோம் சயின்ஸ் மேல. இது வரைக்கும் ஒரு 5,000-6,000 பசங்களுக்கு மேல நாங்க பிக் பேங் ஈவெண்ட் பண்ணிருக்கோம். ஸ்கூல் பக்கத்துல இருந்து எங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அறிவியல் மேல உள்ள ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அறிவியல் மேல அவங்க அறிவியல் அவங்க வாங்குற மார்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வந்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு பிராக்டிக்கலான வழியில சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் நாங்க வந்து ஸ்கூல்ல காலேஜஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்ப பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் பாடசாலைகள் வந்து அரசின் பாடத்திட்டத்திற்கு கீழ் அல்லது அந்த பாடசாலை நிர்வாகத்தின் பாடத்திட்டத்தின் கீழ் இயங்குகிறது. இப்பொழுது உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி அதனுடன் இசைந்து போகிறது?
அரசு வந்து பாடத்திட்டம் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அரசாங்கத்தை பொறுத்தல வந்து பாடத்திட்டம்ன்றது முடிவாயிருக்கு. இப்ப எந்த பாடத்திட்டமா எடுத்துட்டீங்கனாலும் இப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸும் அதை எப்படி நடத்துறாங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இந்த பேரபோலான்னு ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். ஒரு கர்வ் தான் அது, ஒரு பால் தூக்கி போட்டீங்கன்னா ஒரு யூ ஷேப்ல போயிட்டு கீழே வருது இல்லையா. சோ வந்து பேரபோலான்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் வாத்தியர் வந்து கிளாஸ் எடுப்பாரு. எடுத்த உடனே பயங்கரமா ஃபார்முலாக்கெல்லாம் எழுதி பண்ண ஆரம்பிப்பாரு. அவர் சொல்லுவாரு ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படிங்கறது அந்த பையனுக்கு என்னன்னே தெரியாது, அவன் மனப்பாடம் பண்ணிட்டு போய் அதை எழுதிடுவான். இது வந்து இந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி பையன் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துருவான். அது வந்து அவனுக்கு உதவ போறதே இல்லை இல்லையா. நாங்க இப்ப எப்படி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா, இப்போ டிஷ் ஆண்டனா எடுக்கோங்க. டிஷ் ஆண்டனா அது ஒரு பேரபோலா. இப்ப என்ன பண்ணுவோம்னாங்கன்னா ஒரு டிஷ் ஆண்டனா எடுத்துட்டு அது மேல வந்து ரிஃப்ளெக்டிவ் ஷீட் எல்லாம் ஒட்டி வச்சுட்டு அதை கொண்டு போய் நீங்க ஒரு வெயில வச்சீங்க அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பேரபோலா டிஷ்ல எந்த இடத்துல வந்து இந்த சூரிய ஒளி பட்டாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரே ஒரு பாயிண்ட்க்கு கொண்டு போய் கொடுக்கும். அங்கதான் பாத்தீங்கன்னா நீங்க டிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரிசீவர் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த ரிசீவர் இருக்க இடத்துக்கு பேர் தான் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் ரிஃப்ளெக்டிவ் ஷீட் ஒர்க்கை ஒட்டிட்டு அந்த பேரபோலா வந்து அந்த டிஷ்ஷை கொண்டு போய் வந்து நம்ம வெயில வைக்கிறப்போ வர்ற ஒளி எல்லாம் வந்து அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்க்கு போகும். அந்த இடத்துல ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நான் கொண்டு போய் வந்து ஒரு பேப்பர் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல கொண்டு போய் ஒரு பேப்பர் வச்சோம்னா ஒரு 5 செகண்ட்ஸ்ல எரிஞ்சிடும். சோ பசங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும், ஓகே பேரபோலால வந்து எந்த இடத்துல வந்து எது பட்டாலுமே இட் வில் கோ டு த ஃபோக்கஸ் பாயிண்ட். அண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து நம்ம இப்படி வச்சோம்னா அது நடக்குது. அதனாலதான் ரிசீவர்ல டிஷ்ஷான்ஸ்னால ரிசீவர்ங்கிறது அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. சோ இப்படி சொல்லி கொடுக்குறப்போ இந்த பேரபோலாங்கிறது வந்து நம்ம ஊர்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கிளாஸ் போயிட்டே இருக்கும், ஃபார்முலாஸ். ஆனா எந்த விதே பையனை போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த பேரபோலானா என்னன்னு தெரியாது, ஃபோக்கஸ் பாயிண்ட்னா என்னன்னு தெரியாது. இதுவே 10 நிமிஷத்துல ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஓவரால் ஐடியாவே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபார்முலாஸ் கொடுத்தாலும் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் அவனால ஈஸியா சால்வ் பண்ண முடியும், புரிஞ்சுட்டு அவனால சால்வ் பண்ண முடியும். சோ அந்த இதாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ அரசாங்கத்தோட வாழ முறை சரி, ஆனா நடத்துற முறை தவறா இருக்கு. அதைத்தான் நாங்க ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் லெட்ஸ் மேக் என்ஜினியரிங் சிம்பிள் என்ற Facebook மற்றும் YouTube சேனலை இயக்கி வருபவரும் LMES அகாடமி என்பதன் மூலம் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவியலை புகட்டி வரும் பிரேமானந்த் சேதுராஜன். இல்லை, அதை எப்படி ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி.
ஆசிரியர்களோட ஏற்றுக்கொள்ள தன்மை வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அதாவது ரொம்ப வருஷம் வந்து இந்த எஜுகேஷன் ஃபீல்டு இருக்கிறவங்க வந்து அவ்வளவு ஈஸியா ஏத்துக்கிறது இல்லை. இப்போ ஒரு 45 வயசு 50 வயசு உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, நம்ம பார்த்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா இப்போ அந்த யங்கர் டீச்சர்ஸ் எல்லாம் 25-26 வயசு உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் இதோட அருமை அவங்களுக்கு புரியுது. என்னை பொறுத்தல வந்து ஒரு 60-70% மக்கள் வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்காங்க. பட் எவென்ச்சுவலி இட் ஹாஸ் டு சேஞ்ச். ஏன்னா டீச்சர்ஸ் விட கூகுள் தான் வந்து மிகப்பெரிய டீச்சரா இருக்கு, எதை போட்டு அங்கே கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ பசங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூகுள்லயோ ஆன்லைன்ல தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்களும் அப்டேட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட் ஆகி ஆகணும்.
இப்ப உங்களுடைய இந்த பாடசாலை செயற்பாடு 1.5 வருடங்களாக நடக்கிறது என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த 1.5 வருடங்களில் ஆசிரியர்களுடைய மனப்பாங்கு மாறி இருக்கிறது போல் தெரிகிறது அவங்களுக்கு?
கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு. ஏன்னா வந்து நாங்க ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயே பாத்தீங்கன்னா 1.5 இயர் முன்னாடி நான் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்ப நான் போய் வந்து அதே ஸ்கூல்ல போய் நான் ஒர்க் பண்றப்போ அவங்களோட மென்டாலிட்டியை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 1.5 இயர் பேக் நாங்க பண்ற மெத்தட் வந்து அக்செப்ட் பண்ணாத ஆட்கள் கூட இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸே போய் அவங்ககிட்ட வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் நல்லா இருந்தது, அவங்க சொன்னது வந்து ஃபன்னாவும் இருந்தது, லேர்ன் பண்றதுக்கும் வந்து நல்லா இருந்ததுன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸே போய் டீச்சர்ஸ்கிட்ட சொல்றப்போ அதே டீச்சர்ஸ் வந்து இந்த 1.5 வருஷம் கழிச்சு எங்கிட்ட சொல்றப்போ ரொம்ப நல்லா இருக்கு, இதே மாதிரி எனக்கு இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க, டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு அதே ஆட்கள் வந்து சொல்றப்போ ஆப்வியஸா அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இந்த ஒரு டீச்சிங் மெத்தடாலஜியை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்து பசங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தே ஆர் ரெடி டு அக்செப்ட். இப்ப சேஞ்சஸ் தெரியுது எனக்கு நல்லாவே.
இது தவிர அறிவியல் ரீதியாக நீங்கள் காணொளிகளை யூடியூபில் வெளியிட்டு வருகிறீர்கள். அந்த காணொளிகளின் தலைப்புகளை என்ன தலைப்பில் வெளியிட வேண்டும் என்ற தேர்வை எப்படி செய்கிறீர்கள்?
அறிவியலை பொறுத்தல வந்து நிறைய வழிகள். இப்ப நான் என்னுடைய வீடியோக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஜானர்ல இருக்கும். கொஞ்சம் டஃப்பான சயின்ஸ், இப்போ குவாண்டம் மெக்கானிக், நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள் கூட எப்படியாவது நம்மளுடைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இது மேஜரா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்த 11th 12th படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் போய் சேருது. இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளை சுத்தி உள்ள விஷயங்கள், சொசைட்டியில ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து அது தெர்மோகல் இஷ்யூன் பேசுறதோ இல்ல பிளாஸ்டிக் ரைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஆப்வியஸா சயின்ஸ் இருக்கு இல்லையா. இப்ப வழியா வந்து நான் இந்த இஷ்யூவை டிஸ்கஸ் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸே நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ தட் இந்த இஷ்யூவை டிஸ்கஸ் பண்றதுனால வந்து நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும். அது மட்டும் இல்லாம அது வழியா நான் ஏதோ ஒரு சயின்ஸ் வந்து நான் கத்துக் கொடுத்துக்கதான் ட்ரை பண்ணேன். ஏதோ எப்ப நீங்க என்னோட வீடியோ அந்த சோசியல் இஷ்யூ பேசுற வீடியோக்கு நீங்க பாத்தீங்கன்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன அறிவியலாவது நான் சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் குழந்தைங்களுக்கான ஒரு சீரீஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து சின்ன ரொம்ப ரொம்ப பேசிக் சயின்ஸ் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த சயின்ஸை கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன்.
சரி, இதற்கான செலவை எப்படி கவனித்துக் கொள்கிறீர்கள் பிரேமானந்த்?
செலவை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்கள் பண்றதுக்கு வந்து அவ்வளவு பெரிய செலவு ஆகிறது இல்ல. ஏன்னா இப்போ நாங்க வந்து ஆல்ரெடி ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கு வாங்கின நிறைய பொருட்கள் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வந்து அந்த பொருட்களையும் நாங்க யூஸ் பண்ணி அதையே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணிப்போம். அதனால வந்து வீடியோ கால் பண்றதுக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் செலவாகாது.
பிரேமான தன்மையிலே நாங்கள் ரிஃபாத் ஷருக் என்ற ஒரு 18 வயது இளைஞரை எமது வானொலிக்காக நேர்கின்றிருந்தோம். அவர் வந்து மிகச்சிறிய செயற்கோளை உருவாக்கி இருந்தார் என்று அறியப்பள். அவரை போல விஞ்ஞானத்திலும் அறிவியலிலும் ஆர்வம் காட்டுகின்ற சிறுவர்களையோ இளைஞர்களையோ உங்களது செயற்திட்டங்களில் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறதா?
கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நாங்க ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கு போறப்பையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைங்களை வந்து எங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு நல்ல என் அப்பா வந்து நிறைய சயின்ஸ் மேல ஆர்வம் உள்ள ஆளோ இல்ல டெக்னாலஜி மேல ஆர்வம் உள்ள ஆட்களோ இருக்காங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா தேர் அவுட் ஸ்டாண்டிங். இப்ப ஸ்கூல்ல கத்துக் கொடுக்குற விஷயம் தாண்டி அவங்களே போயிட்டு வீதிகள் வந்து நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, நிறைய காம்படிஷன்ஸ்ல கலந்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஆட்களை வந்து 1 அல்லது 2% குழந்தைகள் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி பசங்க ஒரு 72-73 பசங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். சோ அவங்களுக்கு வந்து நாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்களுக்காக ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் சயின்ஸ் நாலேஜ்ங்கிறது ஏற்கனவே நிறைய இருக்கு, நிறைய டெக்னாலஜி நாலேஜ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து அந்த பையனை இப்போ ரொபாட்டிக்ஸ்ல ஒரு சின்ன விஷயம் அந்த பையன் பண்றான் அப்படின்னா ரொபாட்டிக்ஸ்ல அடுத்து என்ன அந்த மாதிரி அவனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு அவனை கொண்டு போய் ஒரு இன்டர்நேஷனல் கான்டெஸ்ட்லயோ இல்ல நேஷனல் கான்டெஸ்ட்லயோ போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம். சோ இந்த பசங்களை வச்சு ஏதாவது பெரிய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கு.
நல்லது பிரேமானந்த். இப்ப நீங்கள் சிறுவர்களை அடையாளம் காண்பது போல் நீங்கள் சிறுவராக இருந்த பொழுது உங்களை அடையாளம் கண்டவர் அல்லது உங்களை ஊக்குவித்தவர் யார் என்று சொல்வீர்கள்?
எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பா வந்து கிரேட் இன்ஸ்பிரேஷன். என்னன்னா அவங்க வந்து பெருசா ஒண்ணும் படிக்கல, பட் பையனை வந்து பசங்களை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம், படிக்க வச்சு பெரியாளாக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்பவே இருந்தது. இது என்ன இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் 6வது வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வீட்டுல இருக்கிறப்போ ஒரு 2 மாசம் வந்து எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இப்ப மெக்கானிக் ஷாப் அப்படின்னா மெக்கானிக் ஷாப் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஒரு எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர் அப்படின்னா எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர். ஈவன் போய் விவசாயம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் விவசாயம் பண்ண போறப்போ ஓகே விவசாயம் அப்படிங்கறத நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அல்லது 7th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம்ல போய் நான் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஓகே விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சது. பட் அது என்னோட பேஷன் இல்ல, அது என்னோட நாட் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சது. அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு நான் வந்து மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றப்போ எனக்கு அந்த ஒர்க் தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது, நானும் கத்துக்கிட்டேன். பட் இட்ஸ் நாட் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சது. பட் 10th ஸ்டாண்டர்ட்ல போய் என்னை கொண்டு போய் ஒரு எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர்ல சேர்த்து விடுறப்போ நான் அது எலக்ட்ரானிக்ஸையும் நான் நிறைய கத்துக்கிட்டேன். பட் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. சோ வந்து அதுக்கப்புறம் நான் 11-12 பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவு அந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ்ல போயிட்டு நான் வந்து எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர்ல உட்காந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் நிறைய கத்துக்கிட்டேன். சோ அதனாலதான் நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கே எடுத்தேன். பிகாஸ் அதுதான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அப்பதான் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். சோ என்னுடைய அந்த கெரியரை சூஸ் பண்ண போறேன் இந்த வழியில தான் நான் போனதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட அப்பா தான். சோ ஹீஸ் மை கிரேட் இன்ஸ்பிரேஷன். நான் எனக்குள்ள இருக்கிறத ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஹெல்ப் பண்ண.
சரி பிரேமானந்த், ஆஸ்திரேலியாவிலேயோ அமெரிக்காவிலேயோ உங்களைப் போல படித்த ஒரு இளைஞர் மற்றவர்களுக்காக பணம் ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அவருக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்?
அதாவது என்னை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ, ஒன்று பாப்புலர் வீடியோ கூட இருக்கு. ஸோ நம்ம ஒரு நல்ல வீட்டில் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உலகத்தில் உள்ள மக்கள்ல வந்து நம்ம டாப் 3% or 2% வந்துடும் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்மள எப்பவுமே வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களை வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ அது அப்பா சொல்லி கொடுத்துரு. ஸோ எப்பவுமே வந்து நம்மகிட்ட இருக்க விஷயங்கள் வந்து அது நமக்குள்ளே வச்சுட்டு இருந்தா இட்ஸ் யூஸ்லெஸ், எப்பவுமே வந்து உபயோகப்பட போறதே கிடையாது. ஸோ அதை வந்து இப்ப பணமா இருக்கலாம் அல்லது நமக்குள்ள கல்வி அறிவு வாட் எவர் இட் இஸ். ஸோ அதை வந்து நம்மளால முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணாதான் வந்து அதோட சாட்டிஸ்பாக்சனே இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை ஒரு மெசேஜ் அனுப்புதுன்னா எனக்கு அடிக்கிற இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வரும். ரீசெண்டா வந்து உங்களாலதான் வந்து நான் வந்து அறிவியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களாலதான் வந்து என்னோட பையன் வந்து அறிவியல் படிக்கிறான், உங்களாலதான் வந்து என் பையன் இதை செஞ்சு பார்த்தான், நீங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பையன் செஞ்சு பார்த்தான், ஒரு டீச்சர் வந்து அனுப்புவாரு, உங்களாலதான் வந்து நானோ டெக்னாலஜி பத்தி ஒரு பையன் பேசுறான்னு சொல்றப்போ அமெரிக்கால வந்து அவ்வளவு பெரிய வேலை பார்த்தேன், அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், அவ்வளவு சந்தோஷங்கள் அந்த அந்த விஷயங்கள்லாம் தாண்டி இந்த ஒரு மெசேஜ் நான் படிக்கிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் வந்து ஈடுணையே கிடையாது. இது வந்து வேற லெவல் சந்தோஷமா இருக்கும் பசங்க அனுப்புறப்பையோ வர்றப்பையோ. சோ அந்த விஷயத்த வந்து எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு சின்ன நல்லது செஞ்சுட்டு சின்ன விஷயம் பண்ணிட்டு அதை ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பி போக மாட்டாங்க நான் ஃபீல் பண்றேன். இது ஒரு போதை மாதிரிதான் வச்சுக்கோங்களேன், நல்லது பண்றது ஒரு போதை தான். சோ அதனால தயவு செஞ்சு அந்த போதையை வந்து எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. அட்லீஸ்ட் அவங்களோட நல்லதுக்காது, ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இது ஒரு போதை மாதிரிதான், நல்லது பண்றது ஒரு போதை அப்படிங்கறது அவங்க ஃபர்ஸ்ட் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் விடவே மாட்டாங்க.
சரி, நீங்கள் அனுபவித்து பகிர்வதை எங்கே பகிர்கிறீர்கள் என்ற அந்த முகவரிகளை தாருங்களேன்.
என்னுடைய யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்ல வந்து லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் அப்படின்னு தேடி பார்த்தாங்க அப்படின்னா என்னுடைய யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் வீடியோக்கள் நான் ரெண்டு காலத்துலயுமே பதிவிடுறேன். யூடியூப்லயும் போடுவேன், ஃபேஸ்புக்லயும் போட்டுட்டு இருப்பேன். நான் ஆரம்பிச்சது அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள், இன்னும் வந்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் இந்த நேம்ல தான் இருக்கு. வெப்சைட் இப்போ வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல கொண்டு போய் ஒர்க் பண்றதுனால அது வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் நேம், ஒரு ஆர்கனைசேஷனா ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்எம்இஎஸ் அகாடமி அப்படின்னு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாசமா தான் போயிட்டு இருக்கு. வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா lmesacademy.com lmesacademy.com.
உங்களுடைய வேலை பளுவின் மத்தியிலும் நமக்கு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி பிரேமானந்த். உங்களுடைய செயற்பாடுகள் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி.
மிக்க நன்றி. மிக்க நன்றி சஞ்சயன். அனைத்து SBS நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி இவ்வளவு நேரம் கேட்டுட்டு வந்ததுக்கு. தேங்க்யூ சோ மச்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.